செழிதேனும் பாகும் பருக்கும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலஞ்செய் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா பார்வதி வதே போது சேரயன் பொறுகடற் கிடந்தோன் போது சேரயன் பொறுகடற் கிடந்தோன் புறந்த ராதிகள் நிற்கமற்றின்மை புறந்த ராதிகள் நிற்கமற்றின்மை போது மாட்டினின் குறைகளல் காட்டியே கோது மாட்டினின் குறைகளல் காட்டியே குறிக்கொள்கின்றனும் தொண்டரில் கூட்டாது செய்வதன் திறந்தனன் மருந்தே அடிய நேடர் படுவதும் இனிதோ அடிய நேடர் படுவதும் இனிதோ சீதவார் கூணல் நிலவிய வயல் சீதவார் கூணல் நிலவிய வயல் திருப்பெருந்துறை மேவிய சிவனே திருப்பெருந்துறை மேவிய சிவனே ஏற்றம்பல நம பார்வதி வதையே கடலாகிய கடம்பவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே சைவ சமய நெறியிலே இன்று திருநீற்றை பற்றிய விளக்கம் இப்பொழுது சொல்ல எண்ணுகிறேன். திருநீற்றை பற்றி சொல்லுகின்ற நூல்கள் ஏராளம். அப்படிப்பட்ட திருநீற்றை பற்றி சிவபெருமானே வேதாகமங்களிலே சொல்லி வச்சிருக்கிறார். சிவபெருமான் ஆகமத்தை அருளி செய்து அந்த ஆகமத்திலே திருநீற்றை பற்றிய சிறப்புகளை எல்லாம் சொல்லி அதை அணுகின்ற முறைகள் எல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார். அதற்கு மேலே அந்த ஆகமத்தை உணர்ந்த ஞானிகள் தமிழிலே நமக்கு நூல்களை அருளி செய்து அதிலே திருநீற்றை பற்றிய விவரமெல்லாம் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதனாலே திருநீர்தான் சைவத்திற்கு முக்கியமான முதற்பொருளாக விளங்குவது திருநீர். சைவத்திலே முதற்பொருளாக விளங்குவது திருநீர், மற்றது எல்லாமே அடுத்தாற் போலதான். அப்படிப்பட்ட திருநீர் பஸ்மம் என்றும் ரச்சை என்றும் காப்பு என்றும் பல வகையான பெயர்களை உடையது. அந்த திருநீர் ஆகமத்தின் முறைப்படி தீட்சை பெற்றவர்கள் அணிந்து கொள்ளுகிற முறைமை வேறு, தீட்சை இல்லாதவர்கள் அணிந்து கொள்ளுகிற முறைமை வேறு. திருநீர் அணிந்து கொள்வதற்கு சிவ வழிபாட்டுக்கு எல்லா ஆகமத்தில் சொல்லி இருக்கப்பட்டபடி தீட்சையாகிய பர்மிட்டு பெற்றவர்களுக்குத்தான் அதில் வந்து நல்ல அதிகாரம் உரிமை, இல்லாதவர்களுக்கு அதில் உரிமை இல்லை. அதனாலே அப்படி தீட்சை என்கின்ற நெறியிலே நின்றவர்கள் திருநீறு இப்படி பூசலாம், இப்படி அணியலாம் என்றெல்லாம் இந்த நூலிலே உரஞ்சொல்லப்படுகிறது. அதனாலே தீட்சை பெற்றுவிட்டால் அவர்கள் வந்து சிவத்தன்மை அடைகிறார்கள். தீட்சை பெற்றவர்கள் தினந்தோறும் ஏல பிரணவம் முதலான மந்திரங்களை சொல்லுகிறார்கள். அதனாலே தீட்சை மிக உயர்ந்தது. அந்த உயர்ந்த பொருளை பெற்றுவிட்டோம் என்று சொல்லி என்ன பண்ண வேணும்னா பணிவு வந்துட வேணும். நம்ம கிட்ட இருக்கிறது உயர்ந்த பொருள், இதை பத்திரமா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஜாக்கிரதையா இருக்கணும். அது கொள்ளக்காரன்ட்ட காட்டி கொடுக்க கூடாது. பணம் வச்சிருக்கிற எப்படி இருப்பான், வெளியில காட்டாம வச்சிருப்பான், பத்திரமா வச்சிருப்பான், தொட்டு தொட்டு பாத்துக்குவான். அது போல உயர்ந்த பொருளா இருக்கிற ஆகம நெறியிலே வந்து தீட்சை முதலானவற்றை பெற்று அந்த நெறியிலே சொல்லப்படுகின்ற ஆசாரங்களை அனுட்டிக்கின்றவர்கள் சிவத்தன்மை எழுதி விடுகிறார்கள். அவர்கள் தான் உண்மையாக பிராமணர்கள் என்று சொல்லப்படும். பிரமத்தை உணர்ந்தவன் பிராமணன் என்பது பொருள். பிரமத்தை யார் உணர்கின்றானோ அவனுக்கு பிராமணன் பெயர். அதனால பிரமத்தை உணராதவன் பிராமணன் அல்ல. அதனால அப்படி பிரம்மம் என்று சொன்னால் பெரியது என்பது பொருள். பிரம என்றால் பெரியது என்பது பொருள். அது பெரியது என்று சொன்னால் ஆன்மா சிறியது என்பது பொருள். பிரமம் பெரியது என்றால் ஆன்மா சிறியது என்பது பொருள். ஆகையினாலே அந்த பெரிய பொருளை அடைவதற்கு பெரிய பொருள், பெரிய பொருள், பெரிய பொருளே சொல்வார் தாயுமானார். சுவாமிக்கு பெரிய பொருள்னு பேரு. பெரிய பொருள், அரிய பொருள், பெரிய பொருள், அரிய பொருளே அவிநாசி அப்பா, பாண்டி வெள்ளமே என்றெல்லாம் சொல்லுகிறார் அல்லவா. அதனால பெரிய பொருளாக இருக்கிறவன் பரமேஸ்வரன். ஆன்மா சிறிய பொருளாக இருப்பது, சிறிய பொருளாக இருப்பது. அதனால அதுதான் கடைசி திருவாதத்துல நம்மை ஒரு பொருளாக்கினார். அதனால பொருள் அல்லாதவற்றை சேர்ந்து பொருள் அல்லாமல் போய்விட்டோம். பொருள் அல்லாததா இருக்க அற்பர்களை சேர்ந்து அற்பர்கள் ஆகிவிட்டோம். அற்பர்களை சேர்ந்து அற்பர்கள் ஆகி, அற்பர்கள் ஆகிய ஆணவங்கண்ணமாய் ஆகிய மலங்களை சேர்ந்து அற்பர்கள் ஆகிவிட்டோம். அப்படி அற்பர்கள் ஆகியிருக்கின்றவர்களை சுவாமி என்ன பண்ணுகிறான் என்றால் பெரியவர்களாக ஆக்க அவன் முயலுகிறான். எப்படி அப்பா பிள்ளைய உசத்த விடும் நினைக்கிறானோ, சில பிள்ளைக்கு உசறது இல்லை, என்னமா தான் இவன் நினைச்சாலும் அது கட்ட மட்டமா தான் இருக்கும். அப்பா உசத்தை தானே நினைப்பான், அப்பா பிள்ளை உசர வேணும்னு தான் நினைப்பான். பிள்ளைக அதுக்கு தகுந்தாற் போல இருந்தா உசந்துடும், அது தகுந்தாற் போல இல்லையா அப்பா அவ்வளவுதான் பாடுபட்டு. சோறுமானாலே முடியாத காரியம் இந்த காரியம், எந்த காரியம் நம்மள உசத்துறதுங்கிறது அவராலேயே ரொம்ப கஷ்டம்தான். அவராலேயே சர்வ வல்லமையுடையவன்ல சொல்றான் சோறுமான், சர்வசாமர்த்தியம் உடையவன்லாம் சொல்றான். இந்த விஷயத்துல அவரே ரொம்ப கஷ்டப்படுறார் நம்மள உசத்துறதுல. நம்மள உசத்துறதுல அவரே ரொம்ப திண்டாடுறார். ஆகையினாலே என்ன காரணம் என்று கேட்டால், அதனால நாம் வந்து பழகின இடம் வெகுகாலமா பழகின இடம் வேற, வெகுகாலமா பழகின இடம் வேற. அதை விட்டுட்டு நம்மால வர முடியல. நம்ம விட்டாலும் அவை விட மாட்டேங்கிறான், பழகினவை விட மாட்டேங்கிறான். பேயோடனும் பிரிவுன்றாது என்பர் வரலாம்ங்கிறார் அல்லவா சுந்தரர். அது மாதிரி பேயோட பழகிட்டோம். நம்ம பேய விட்டுட்டு வரலாம்னா பேய் நம்மளை விட மாட்டேங்குது. எந்த பேய், ஆணவ மலவாயிய பேய். அதனால அப்படி அந்த பேய விரட்டி அடிக்கிறவன் சிவருமான் தான். அவருக்கு பேய ஓட்டுறதும் தெரியும், யாருக்கு சிவருமானுக்கு பேய் ஓட்டவும் தெரியும், பேய ஓட்டவும் தெரியும். அந்த சிகாரத்துக்கு நாய் ஓட்டு மந்திரம்னு சொல்லுவார் திருமந்திரத்துல. சிகாரத்துக்கு நாய் ஓட்டு மந்திரம் பார், ஆணவமலவாயிய நாயை ஓட்டு, நாய் என்றும் பேய் என்று ஆணவமலத்துக்கு பேர். அதோட தான் ரொம்ப காலமா கூடியிருக்கிறோம். ஒருத்தன் கேட்டானா, எப்பா நீ பேய பாத்திருக்கியான்னு கேட்டானா, அட போடா நான் 30 வருஷமா பேயோட தான் இருக்கிறேன் நானா, 30 வருஷமா நான் பேயோட தாண்டா இருக்கிறேன் நான் சொன்னேன். நீ பார்த்துருக்கிறேன்னு கேட்கிறேன், கூடியே இருக்கிறேன் நானா. அது 30 வருஷம், எத்தனையோ கோடி காலமா கூடியிருக்கிறேன் பேயோட, ஆணவமலம் ஆகிய பேயோட எத்தனையோ வருஷமா கூடியிருக்கிறோம். அதனாலே அந்த பேய ஓட்டுறதுக்கு வல்லவனார் என்றால் பரமேஸ்வரன் தான், பரமேஸ்வரன் தான். அப்படிப்பட்ட பரமேஸ்வரனே அந்த பேய ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஓட்டுறான். அதனாலே வந்து ஆகம முறையிலே நின்று சிவபெருமானை வழிபடுவது மிகச்சிறப்பு. அதனாலதான் ஆகமமாயிருந்து அன்னிப்பார்ந்த ஆழ்வாள் அண்ணார். அன்னித்தல் என்றால் நெருங்குதல், தித்திப்பவன் என்று இரண்டு வகை பொருள். அன்னிப்பவன் என்றால் தித்திப்பவன், நெருங்கி வருபவன். விளங்குதா? ஆகையினாலே அப்படி ஆகமசீலருக்கு அருள் நல்கும் பிரம்மானே என்பார் சுந்தரர். அம்மானே ஆகமசீலருக்கு அருள் நல்கும் ஆனே என்பது சுந்தரர் தேவாரம், திருவாரூர் தேவாரம். அதனாலே ஆகம நெறியில் நின்றவர்களுக்குத்தான் திருநீறு அணியவும் உருத்தராக்கம் போனவும் சிவபூஷை செய்யவும் உரிமை. அல்லாதவர்களுக்கு அதில் உரிமை இல்லை. அந்த முறையிலே அந்த ஆகம நெறியில் நின்று இந்த ஆகமத்திலே சொல்லப்பட்டு திரு ஆகமத்தில் சொல்லப்பட்டபடி திருநீறு தரித்தல், திருநீறு தரித்தல் முறைகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் தெரிந்தபடி அனுஷ்டிக்கவும் ஆகமம் முறையில் வந்தவர்களுக்கு தான் அதிகாரம். அதனாலே இப்பொழுது இதில் திருநீறு தரிக்கின்ற முறைமையை சொல்லுகிறார். அது எப்படின்னு கேட்டால், முன்னாலே மந்திரங்கள் எல்லாம் சொன்னார். அது கேட்டீங்களா, முதல்ல மந்திரங்கள் எல்லாம் சொன்னார். எந்த மந்திரங்களால் எப்படி நம்ம தரிப்பதுன்னெலாம் சொன்னார். போன வாரத்தில் சொன்னார். இந்த வாரத்தில் நீருடனே சந்திதோறும் நீரணிக தீக்கையுளார். தீக்கை பெற்றவர்கள் நீரோடு சேர்த்து நீரை அணிக, நீரோடு சேர்த்து நீரை அணிக, நீர் சேர்த்து நீர் அணி. தீக்கை உடையவர்கள், தீக்கை இல்லாதவர்களுக்கு அது அதிகாரம் இல்லைங்கிறார். நீருடனே சந்திதோறும் நீரணிக தீக்கையுளார், நீரறவே பூசுகவன் நீர். தீக்கை இல்லாதவர்கள் குழைக்காமல் ஆகையால் உத்துளரமாக பூசிக்கொள்வார்களாக. திருநீறு குழைக்க, அந்த குழைக்கிறதுக்கு மந்திரம், எடுக்கிறதுக்கு மந்திரம், பூசுறதுக்கு மந்திரம், இதெல்லாம் தீச்ச பெற்றவர்களுக்கு தான் அதில் அதிகாரம். இல்லையானா அவர்களுக்கு தண்ணியில் குழைக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. குழைச்சி என்னன்னு சொல்லி பூசுவாங்க. அதனாலே நீருடனே சந்திதோறு நீரணிய தீக்கையுள்ளார், நீரறவே பூசுக வெந்நீர். பல பேர் வந்து தீச்ச இல்லாதவங்க குழைச்சி போட்டுக்கிறா, அவன் பாட்டில் இஷ்டம் போல குழைச்சி போட்டுக்கிறான். அது ஆறு ஏன்னு கேட்குறா. அது என்ன காரணம் என்று கேட்டால், குழைச்சி பூசிருக்கானே நம்மளும் குழைச்சி பூசலாம்னு பூசலாம். வேற ஒன்றும் இல்லை, மந்திரமெல்லாம் தெரியாது, தந்திரமும் தெரியாது, மந்திரமும் தெரியாது. தந்திரம்னா என்ன? ஆகமம். தந்திரம்னா ஆகமம், மந்திரம்னா ஆகமத்தில் சொல்லி இருக்கப்பட்ட மந்திரம். இப்போ தந்திரமாவது நீருங்கிறார் அல்லவா. ஆகமமாக இருப்பது திருநீர், ஆகமமாக இருப்பது திருநீர். ஆகையினாலே அப்படி வந்து சலங்கூட்டி குழைத்து பூசுகின்ற அதிகாரம் தீக்கை உடையவர்களுக்கு, அது இல்லாதவர்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. மற்ற காலங்களில் நீர் கூட்டி தரிக்கின் பனை நீரை ஒக்கும் என்று ஆகமம் கூறுமானவர்கள். ஆகையினாலே இப்படி வந்து தீச்சை பெற்றவர்கள் திருநீற்றை நீர் கூட்டி குழைத்து பூசலாம். மாதரும் தீக்கிதரும் மத்தியான் ஒத்தரத்தில் வேதியர்தம் விரத்தரும் சிவதீச்சை இல்லாத ஆடவர்களும் சிவதீச்சை இல்லாத பெண்களும் வைதிக வழியொழுகும் சன்னியாசிகளும் மத்தியானத்துக்கு பின் சலங்கூட்டாமல் விபூதி தரிக்க கிடவார்கள். இதனால சிவதீச்சை இல்லாத ஆண்களும் பெண்களும் வைதிக வழியில் ஒழுகின்ற சன்னியாசிகளும், வைதிக வழியிலே ஒழுகின்ற சன்னியாசிகள் வேறு, ஆகம வழியிலே ஒழுகின்ற சன்னியாசிகள் வேறு, ரெண்டு இல்லாத சன்னியாசிகள் வேறு. சன்னியாசிகள்ல பல வகை, சன்னியாசிகள்னா பல வகை. அதனால நன்றாக எல்லாவற்றையும் விட்டவர்களுக்கு சன்னியாசின்னு வேறு, எல்லாவற்றையும் விட்டவர்களுக்கு சன்னியாசின்னு வேறு. அது வேத விதிப்படி சன்னியாசிகள், ஆகம விதிப்படி சன்னியாசிகள். அதான் எல்லாத்தையும் நன்றாக விட்டவர்கள், துறந்தவர் விட்டவர்கள் சன்னியாசி. சம் நியாசம், நியாசம் என்றால் விடுதல், சம் என்றால் நன்றாக விடுதல். நன்றாக விட்டு விட்டவர்கள் சன்னியாசின்னு வேறு. அதனாலே அப்படிப்பட்ட சன்னியாசிகளிலே வைதிக வழியிலே வேத நெறிப்படி சன்னியாசி, ஆகம நெறிப்படி சன்னியாசி, முறையாக சன்னியாசம், முறையாக சன்னியாசம். அது இல்லாதவர்கள் பல பேர் சன்னியாசின்னு வேஷம் போட்டிருக்கிறார். பொதுவாக சாமியார்னா சன்னியாசி தானே, அது முறை தெரியாம நூல்கள் வழி இல்லாம சன்னியாசமாக இருக்கிறான். வீட்டுக்கு பயந்துகிட்டு வந்து சன்னியாசியா இருந்துகிட்டு இருக்கிறான். அதை பத்தி கணக்கு இல்லை. அவர்களுக்கெல்லாம் திருநீரத்தை தண்ணீர்ல குழைச்சி பூச அதிகாரம் இல்லைங்கிறாரு. மங்கையர் சன்னியாசி மறைவான பரத்தந்தேவி தங்கிய பரமச்சாரி சலத்தினர் குழைக்கலாக வங்குவ தேசமில்லா அனந்த நீர் குழைக்கலாக துங்கவன் நீற்றை அள்ளி துகிலினால் இடித்துக் கொள்வார். ஆகையினாலே இப்படி வந்து இன்னாறுதான் தண்ணீர்ல குழைச்சு பூசலாம், இன்னாறு பூசக்கூடாது என்பது விதி. அதற்கு மேலே இவ்வருணத்தாருக்கு இவ்வூதி விபூதியாம் என்பது மூன்று திருக்குறளால் உணர்த்துகின்றார். அதாவது அந்தனர் முன் மூவர்க்கும் ஆம் சிவ யாகந்தண்ணில் வெந்து விளங்கும் திருவெண்ணீர். சிவபெருமானது யாகசாலையிலே உற்சவ முதலிய காலங்களிலே வெந்து விளங்கிய திருநீர். கும்பாபிஷேகம் மற்ற உற்சவங்கள்ல யாகங்கள் நடக்குது அல்லவா, அதிலே அந்த குண்டத்திலே விளைந்த திருநீர். பராமணர் முதலிய மூன்று வருணத்தாருக்கும் தரித்தருக்கு உரியதான். பராமண சத்திரி வைசிய மூன்று பேருக்கும் தரித்தருக்கு உரியதான். திருவடைப்பள்ளி தனிப்பாகஞ்செய்த திருநீரை சூத்திரருக்கு தேரு. திருக்கோயிலும் திருமடத்திலும் உள்ள திருமடைப்பள்ளியிலே பாகஞ்செய்தனால் உண்டாகிய திருநீரு சாமானிய சூத்திரருக்கு தரித்தற்குரியதாம் என்று அறி. தீட்சை இல்லாதவர்களுக்கு சாமானிய சூத்திரனா தீட்சை இல்லாதவர்கள் அவர்களுக்கு திருமடைப்பள்ளி கோயில்ல இப்போ மடப்பள்ளி இருக்கு அல்லவா, அந்த அடுப்பில் இருக்கிற சாம்பல் அவர்களுக்கு சூத்திரருக்கு பூச உரிமை. அதற்கு மேலே வந்து மற்றையற்கெல்லாம் வனத்தியல்வாய் விளைந்த நற்று நீராகும் என நாடு. காட்டு தீயினால் இயல்வாய் விளைந்த நல்ல திருநீர் நான்கு வருணத்தார் அல்லாத மற்றையவருக்கு தரித்தற்கு உரியது என்று தாகம் முறைப்படியும் கோயிலேயும் திருமடத்திலேயும் உண்டாகிய திருநீர் நான்கு வருணத்தார் அல்லாதவர்கள் பூச உரிமை இல்லை. அவர்களுக்கு காட்டு தீயில இயல்பாக விளைந்த திருநீர் அவர்களுக்கு உரிமை. இதெல்லாம் தீட்சை இல்லாதவர்களுக்கு மற்றைய வருணத்தார் நான்கு வருணத்தார் அல்லாத மற்றைய வருணத்தார் பண்ணுக பாதாந்தம் பார்ப்பாரும் தூள் அம்ம மறையர் வெண்ணீரு நாவிக்கு மேல் வெண்மையாகிய விபூதியை பராமணர் தலை தொடங்கி காலளவு நீருடனே உத்தூளனம் பண்ண கடவர். அரசர் கொப்பூடுக்கு மேலே அப்படி உத்தூளனம் பண்ண கடவர். வைசியர் விபூதியை பட்டமாக தரிக்க கடவர். இதெல்லாம் அந்த வருணாசிரமப்படி சொல்றது, தீக்க உடையவர்களுக்கு அல்ல. இது வருணாசிரம் தீக்க பெற்றவர்களுக்கெல்லாம் ஒரே மாதிரிதான், தீக்க பெற்றவர்களுக்கெல்லாம் ஒரே மாதிரிதான், ஒரே சாமி கும்பிட்றவங்க ஒரே பங்காளி, அதனால ஒரே மாதிரியா இருக்கும் விளங்குதா. இதெல்லாம் வருணாசிரமத்துக்காக சொல்லுகிற ஒரு முறைகள். அதற்கு மேல திருநேற்றுக்கு உள்ள பெயரும் பெயர் காரணமும் இரண்டு திருக்குறளால் உணர்த்துகின்றார். திருநேற்றுக்கு பல பெயர், அதுல ஒரு பெயர் பூதினு பேர். திருநேற்றுக்கு பூதினு பேர். பூதிங்கிறது வடமொழி சொல்லு, விபூதினு வருது அல்லவா, விபூதிங்கிறது வடமொழி, திருநீருங்கிறதான் தமிழ். பூதி என்று சொன்னால் செல்வம் என்று பொருள், வி என்றால் மேலான செல்வம் என்று பொருள். திருநீர் தான் உயர்ந்த செல்வம் என்று பொருள். அதனாலே அது செல்வத்தை கொடுக்கப்படுகிறபடியினாலே செல்வத்தை கொடுக்கிறதுனாலே அதற்கு பூதி என்று திருநீற்றுக்கு பெயர் வைத்தார்கள் என்று சொல்லுகிறார். பூதியனை தான் கொடுக்கையால் பூதி என்னும் பேர் ஓதியனர் வெண்ணீற்று நிற்கின்ற ஓர் என்பது சைவ சமயவி. அதாவது திருநீர் பூசுகின்றவர்களுக்கு செல்வத்தை திருநீர் கொடுக்குதான், திருநீர் கொடுக்குதான். அதனால பூசினவர்களுக்கு பூசிக்கிட்டு இருக்கவர்களுக்கு தெரியும் இப்போ எல்லாம் பணம் சேர்ந்துருக்குல்ல, உனக்கெல்லாம் சேர்ந்துருக்குல்ல, அதிக வச்சா எல்லாத்தையும் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இங்கே ரெண்டும் ஒருத்த மிச்சமாக அவங்களுக்கும் சேர்ந்துடலாம் சொல்ல முடியும், அப்படித்தானே. எல்லாத்துக்கும் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்குது போனோம், உள்ளபடியே எல்லாத்துக்கும் சேர்ந்துக்கிட்டு தான் போன இருக்கு. சில பத்து கொஞ்சம் பத்தாம இருக்கலாம் விளவுதான், அதுல தானே கஷ்டம். திருநீர் பூசினவர்களுடைய எல்லாருமே செல்வத்தோடு தான் இருக்கிறார்கள், அப்படி யாருக்கும் அப்படிலாம் ஒன்றும் சிரமம் கிடையாது. கொஞ்சம் பத்தா குறையா இருக்கும், அது கூட எல்லாம் சரி பண்ணிடுவார், சரி பண்ணிடுவார். யார் பண்ணுவா, பரமேஸ்வரன் பண்ணுவார். அதனால திருநீர் வந்து எப்படிப்பட்டது என்று கேட்டால், திருநீர் எப்படிப்பட்டது என்று கேட்டால் அஞ்ஞானத்தை ஓட்டி விஞ்ஞானத்தை கொடுப்பது. திருநீர் அஞ்ஞானத்தை நீக்கி விஞ்ஞானத்தை கொடுப்பது. அதனால பசுவிலே பசுவாகிய ஆன்மாவில் இருக்கிற மலத்தை நீக்குவது, பல மலத்தை நீக்குவது திருநீர். அதனால திருநீர் பூசாதவை என்ன தர்மம் பண்ணினாலும் எத்தனை தவம் பண்ணினாலும் பிரயோசனம் இல்லைங்கிறது நம்முடைய நூல். திருநீர் பூசாதவை என்ன தவம் பண்ணினாலும் அவனுக்கு பிரயோசனம் இல்லைங்கு. தயங்கு நீருடர் தரித்திலாரின் பயங்கு அதுவதில் இல்லைங்கிறார் திருத்தணிக புராணத்துல. தயங்கு நீருடல் இயங்கரம் எத்துணை இயற்றி முற்றினும், இயங்கரம் எத்துணை இயற்றி முற்றினும். இயங்கரம்னா புரியுதா, சொல்லப்படுகின்ற தர்மங்கள் எவ்வளவு செய்தாலும் இயங்கரம் எத்துணை இயற்றி முற்றினும் பயங்கதூதல் இல்லை. தயங்கு நீருடல் தரித்திடாரெனில் நீரு தரித்திடா பயங்கதூல் இல்லை. பலவு முற்றிய வியங்களில் பயிர்குறு காவலின்றன என்பது அந்த பாட்டு. அதனாலே பயிரை போட்டு ஒருத்தன் அதுக்கு பாதுகாப்பு பண்ணவில்லை ஆனால் பயிர் அழிந்து போகும் அல்லவா. பயிரை போட்டு அதுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அந்த பயிர் அழிந்து போகும் அல்லவா. அதுபோல நீ எத்தனை தர்மங்கள் செய்தாலும் திருநீர் பூசவில்லையாலும் தர்மங்களால பயன் நீ பெறமாட்டாய், அழிந்து போகுங்கிற. இயங்கரம் எத்துணை ஏற்றி முற்றினும் தயங்கு நீருடல் தரித்திலாரின் பயன் கதுவுதல் இல்லை. கதுவுதல் இல்லைனா பயன் கிடைக்காது. பலவும் முற்றிய பல வகையான உயர்ந்த பயிர்களை இட்டு நீ தோட்டம் போட்டாலும் அதற்கு காவல் இல்லையானால் அது அழிந்து போவது போலங்கிறார். திருநீருக்கு காப்புன்னு ஒரு பயம், திருநீருக்கு காப்புன்னு. அதனாலே பேயி பிசாசு பில்லி ஜூனியன் செய்வன பார்வை திருஷ்டி தோஷம் காத்து கருப்பு எல்லாத்தையும் ஓட்டுறது திருநீர் தான். இப்ப பேயி பிடிச்சவனுக்கு என்னத்த கொடுக்குற, திருநீர் தான். காத்து கருப்பு எல்லாத்துக்கும் என்ன கொடுக்குற, திருநீர் தான். இதெல்லாம் போட்டு விடுறது இல்லை, திருநீர் தான். சாம்பல் தான் தெய்வ வண்டீரு நீர் சிறக்கவே நீர் சிறக்கவேன்னு வாழ்த்து சொல்லுகிறார். அதனாலே திருநீற்றை பற்றி சொல்லுகிற நூல்கள் கொஞ்சம் இல்லை, கொஞ்சம். அதனாலே அந்த திருநீற்றுக்கு செல்வம் என்று பெயராம். திருநீற்றுக்கு செல் பூதியனைத்தான் கொடுக்க ஐயால் பூதி என்னும் பேர் ஊதினர் வெண்ணீற்றினுக்கு என்று ஓர். அதற்கு மேலே இறக்கிக்கையாலே உயிரினை எல்லாம் இறக்க என்னும் பெயராம். அதற்கு உயிரை ஆன்மாக்கள் எல்லாம் தன்னை தரித்த ஆன்மாக்கள் எல்லாவற்றையும் ரச்சித்தலால் காப்பாற்றுகின்றபடியினாலே இந்த திருநீற்றுக்கு இறக்க என்னும் பெயர் உண்டாம். இறக்கைனா இரட்சித்தல்னு வரும். இரட்சித்தல்ங்கிறது இறக்கைன்னு தமிழ்ல அப்படி வரும். இரட்சித்தல்ங்கிறது வடமொழி, இறக்கை என்பது தமிழ் மருவிய வடமொழி. அதான் ரச்சைங்கிறது அதுதான். அதனாலே இவர் ரெண்டோடு பசிதம் பசுமம் சாரம் என்னும் பெயர்களும் உண்டு. சிவத்துவத்தை விளக்கலால் பசிதம் எனவும், பாவங்களை நீராக்கலால் பசுமம் எனவும், உயிர்களது மலத்தை கழுவுதலால் சாரம் எனவும் பெயர் பெற்றது. அதனாலே திருநீர் அவ்வளவு உயர்ந்தது. அதனால பூசுகிற முறையில பூசணும். அப்படித்தான் நம்ம எல்லாம் பூசிக்கிட்டு இருக்கோம், பூசுகிற முறையில தானே பூசிக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட திருநீற்றினுடைய பெருமையை இப்படி சொல்லி அதுக்கு மேல என்ன பண்றாரு, திருநீர் கீழே ஒரு அணுவளவு கூட சிந்தப்படாதுங்கிறார். ஒரு அணுவளவு கூட திருநீர் சிந்தப்படாதுங்கிறார். பூதி அணு மாத்திரம், பூதி அணு மாத்திரம் வீழ்த்தார் பூதலந்தனில் வாத நரகத்துள் உருவார். அதனால பூமியிலே விபூதி சிந்தாமல் பூசவனும் சிந்தினா அவர்கள் நரகத்துக்கு போவாருங்கிறார். அதனால முடிஞ்ச வரையிலும் திருநீர் கீழே சிந்தாதபடிக்கு பூசவனும் சிந்திருச்சுன்னா அதை கையினால தொலைச்சு அதை எடுத்து மார்பிலே பூசி கொள்ளவும் விளங்குதா. முடிஞ்சவரையும் கீழே சிந்தப்படாது. பத்தியோடு சிவசிவா என்று திருநேற்றை பறிந்து கையால் எடுத்து பாரி நீள் விழாதபடி என்பது அந்த குமரேசதகம். விபூதி சிந்தில் அதனை எடுத்து அந்த தலத்தை சுத்தி செய்து தாளத்திரயம் பண்ணி சங்காரமுத்திரையினாலே அதனை தன்னெடுத்து உடுக்கல் வேண்டும் என்பதாம். பூ சிந்தி போச்சுன்னா அதை எடுத்து பூசிக்கொண்டு அந்த தலத்தை சுத்தி செய்து தாளத்திரையம் பண்ணி சங்காரமுத்திரையினாலே அந்த ஊதிய தினத்தில் உடுக்கி விடுவார் அப்படிங்கிறாரு. அதற்கு மேல திருநீர் தரிக்கலாக இடம் உள்ள நடத்துகின்றார். திருநீர் தரிக்கலாகாத இடம்னா அணியற்க நின்மலன் முன் அழலின் முன்னும், அணியற்க நின்மலன் முன் அழலின் முன்னும். அதனால நின்மலனாகிய சிவபெருமானுக்கு முன்னாலையும் சிவாக்கினிக்கு முன்னாலையும் ஆசிரியனுக்கு முன்னாலையும் திருநீர் பூசக்கூடாதுங்கிறார். அசிரியன் உணவுனா அவருக்கு முன்னாடி இப்படி பூசப்படாது, அப்படி அங்கிட்ட மறைவா பூசுவது. சிவாய்க்கு நீங்க முன்னால பூசப்படாது, சிவபெருமானுக்கு முன்னால பூசப்படாது. அதனால அந்த இடத்துல கொடுக்கும்போது அந்த வேறு பக்கம் திரும்பி பூசிக்கொள்ளவும். சிவ சிவா இல்லை, அவங்களுக்கு முன்னால வந்து பூசுறது அது வந்து அது ஒரு அலட்சியமா சொல்லப்படாது. அது வந்து முன்னாடி அவங்களுக்கு முன்னால பூசப்படாது. அவங்க கொடுத்தா இந்த பக்கம் வந்து பூசிக்கணும், இல்லைன்னா அவங்க பூசி விட்டுருவாங்கல்ல, அதுக்குதான் அவங்க பூசி விடுறது. விளங்குதா? அதனால இவ்விடங்களிலே முகத்தை மாறி விட்டுக் கொள்வது. இங்கனமந்தி சண்டாளர் முன்னும் பாவிகள் முன்னும் அசுத்த நிலத்தும் வழி நடக்கும் போதும் தரித்தலாகாதென உணர்க. ஒரு கையால் வாங்கிய விபூதியம், ஒரு கையினால வாங்கப்படாது. விலக்கி கொண்ட விபூதியம், விலக்கி வாங்கி பூசப்படாது. கடையில வாங்கிங்க, விலக்கி வாங்காதீங்க. சிவதீட்சை இல்லாதார் தந்த விபூதியும் தரிக்கலாகாது. சிவதீட்சை இல்லாத விபூதி உண்டாரானா அது தரிக்கப்படும். வாய் அங்காந்து கொண்டும் தலை நடுக்கிக் கொண்டும் கவிழ்ந்து கொண்டும் தரிக்கலாகாது. ஒரு விரலாலேனும் ஒரு கையாலேனும் தரிக்கலாகாது. வடக்கு நோக்கியாயினும் கிழக்கு நோக்கியாயினும் இருந்து மௌனம் புரிந்து சௌரமானை ஆச்சாரியம் சிந்தித்து அண்ணாந்து மூன்று வரையினாலே ஊதி அடிக்கும். மலசல மோசனம் பண்ணி சௌசம் செய்து ஆசமித்த பின்னும் பானம் செய்து ஆசமித்த பின்னும் போஷணம் பிச்சை நித்திரை என்னும் மூன்றுக்கு முன்னும் பின்னும் சந்தியா காலங்களில் ஊதி தரிக்கும். இதை முன்னே சொல்லியிருக்கிறோம். படுக்க போகும்போது பூசணும், எந்திரிச்ச உடனே பூசணும், சாப்பிட்றதுக்கு முந்தி பூசணும், சாப்பிட்ட உடனே பூசணும், வெளியில புறப்படும் போது பூசணும், போயிட்டு வந்த உடனே பூசணும், அப்புறம் ஜலமலை மோசனம் பண்ணின பிறகு பூச வேணும். இப்படி விபூதி வந்து அடிக்கடி அடிக்கடி விபூதி தொடரும். அப்படி விபூதி தெரியாதார் முகம் சுடுகாட்டுக்கு உக்கும். விபூதி அணிந்தே புறத்தில் புறப்படுக. விபூதி அணியாது ஒளிந்த போது அற்றைக்கு உபவசியாயிருந்து பஞ்சகவியத்தை உட்கொண்டு அகோர மந்திரத்தை 200 தரம் ஜெபிக்க. விபூதி பூச தவறி பூச்சுனா அன்னைக்கு சாப்பிடப்படாது. விபூதி பூசலேன்னா அன்னைக்கு சாப்பிடப்படாது. அதனால விபூதி அந்த அளவுக்கு உயர்வா சொல்லப்படுகிறது. சிவபெருமான் முதலாயினோரை சேவிக்க போமிடத்து ஒரு சிறப்பு விதி உணர்த்துகின்றார். இயன்ற ஏதேன இவர் திருமன் வைத்து பயந்து பணித்தேத்த அரும்பற்று, பயந்து பணிந்தேத்த அரும்பற்று. சிவபெருமான் ஆச்சாரியர் கேட்டாச்சாரியன் சிவாக்கினி என்ன இவர்களை யாவன் ஒருவன் சேவிக்க போமிடத்து வெறுங்கையுடனே போகாமல் தன்னாலே கொடுத்திருக்கு என்ற பதார்த்தத்தை அவர்கள் சன்னதியிலே வைத்து பயந்து வணங்கி துதிக்க. இருவகை பற்றுக்களும் இங்கும். அதனாலே ஆச்சாரியர்கள் மூத்த அடியவர்கள் சிவாலயம் இப்படி செல்லும்போது ஏதாவது ஒரு பொருளை அந்த சன்னிதிக்கு தகுந்த ஒரு பொருளை கொண்டு போய் வைத்து கும்பிடணும். சும்மா வெறுங்கையோடு போகக்கூடாது. இப்போ பிள்ளைங்க இருக்கிற வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுறான்? அது மாதிரி சாமிகிட்ட போகும்போது அது இருளாசிரியர்கிட்ட போகும்போது ஏதாவது ஒரு பழம் புஷ்பம் மற்ற ஒரு பூசைக்கு வேண்டிய பொருள் இப்படி ஏதோ கொண்டு போய் வச்சு நமஸ்காரத்தை கொண்டு வரும். சும்மா போகக்கூடாது. தேசிகனை ஏவர்க்க, தேசிகன் காரியத்தை ஈசன் பணி தன்னிலம். அதனால சிவபெருமானுடைய காரியமாக இருந்தால் கூட அதில் ஆசிரியனை செய்யு சொல்லப்படாது. சிவாலயத்துக்கு சிவனுக்கு சிவபூசைக்கே காரியம் அறிஞ்சு வச்சுங்க. அதில் ஆசிரியனை குருநாதனை வந்து நீ அதை எடுத்து வை, இதை எடுத்து வைன்னு சொல்லப்படாது. ஆசிரியனை ஏவர்க்க, தனக்கு மூத்தவர்களையும் ஏவர்க்க. அதனால அந்த வேளையில் யார் இடத்துல சொல்ல வேணுமோ அவரிடத்துல சொல்லி அந்த மாதிரியே செய்யும். அதற்கு மேலே கைகுவித்து மெய்வளைத்து கண்ணியரும் காரியமும் பைய பகர்க பயந்து. ஆச்சாரியனுக்கு முன்னே கைகளை குவித்து சரீரத்தை சற்றே வளைத்து வாய் உதித்து நின்று தனக்கு செய்ய வேண்டும் சாந்தி முதலிய காரியங்களை தன் மனசிலே கருதி பயந்து மெல்ல விண்ணப்பம் பண்ணுக. அப்படின்னா ரொம்ப பணிவு இருக்கணும். உடம்பு பணிவாக இருக்குன்னா தான் சரீரத்தை சற்று வளைத்துங்கிறாரு. உடம்பு பணிவு, வார்த்தை பணிவு, அதெல்லாம் செய்வ ஆசாரங்கள். அது நிமிர்ந்த வாக்கில் நின்றுட்டு ஏழை படபடப்பாகவோ அல்லது வார்த்தை கொஞ்சம் கடுவையாகவோ எதுவும் சொல்லக்கூடாது. ரொம்ப பணிவு, அதை வாய் குத்தி கை கட்டி வாய் குதித்து அப்படியே சொல்லுகிறார். ஆச்சாரியனை வணங்கும் முறை உணர்த்துகிறார். உருகையினாலே அஞ்சலி ஒண்ணாது ஒழிக, உருகையினாலே தொழுகை ஒழிக, இருகையும் கூப்பி இனிது. உருகையில கும்பிடுறதுக்கு இல்லப்பா, என்ன சல்லி விட்டு சொல்றதா? சல்லி விட்டு அந்த நேரத்துக்கு இந்த கை வாய்ப்பா இருக்கு, இந்த கையில வேலை இருக்கும். அதை வந்து தாய்மான சுவாமி கும்பிடுற சாமி, நான் கும்பிடும் போது அறக்கும்பிடுதாங்கிறாரு. கும்பிடுறதே அறக்கும்பிடா, கும்பிடமில்லப்பா, இது அறக்கும்பிடுதான், கும்பிடலவா. என்ன காரணம்னா, அவன் உள்ளே நின்று உணர்த்துகிறான் அல்லவா, அதனால அவனுக்கு பாதி நமக்கு பாதி. அதனால இரண்டு கையினாலும் தொடங்க, ஒரு கையில கும்பிடுற வழக்கம் இல்லை, ஒரு கையில அஞ்சலி பண்ணக்கூடாது. ஒரு கையினாலே அஞ்சலி செய்ய முன் செய்த புண்ணியங்கள் எல்லாம் போய்விடும் என்று. திருப்பள்ளி தாமம் கையில் இருந்தால் வலக்கையை முட்டியாக பிடித்துக் கொண்டு தலையிலே வைக்கும் இரண்டங்கமாதலால் குற்றமில்லை என கொள்க. அது வேற. தேவர்களை வணங்கும் முறைமை உணர்த்துகின்றார். தேவரடி முன்றொழுக சென்னிமிசை கை வைத்து பாவகனை தன்னை அறுப்பார். தாங்கள் செய்த பாவகர்மங்களை நீக்க விரும்புவோர்கள் தேவருடைய பாதங்களை அவர்கள் சன்னிதானத்தில் இரண்டு கைகளையும் சிரசின் மேலே குவித்து வணங்க கடவார்கள். இங்கே நான் செய்வது தலையாங்க நமஸ்காரம் என பெயர். அதனாலதான் இந்த மாதிரி பண்ணுறது. இதுக்கு தலையாங்க நமஸ்காரம் வேணும். தலையாங்கம்னா மூணு அங்கம், இரண்டு கை, தலை ஒன்று மூணு அங்கம். அந்த வரவேள்வி காவல்கார செந்தமிழ் சொல்வாவின் மாலைக்கார அண்டர் உபகார சேவர்கார முடிமே அஞ்சலி செய்வோர்கள் நேயக்கார குன்றுருவையவும் வேலைக்கார அப்படின்னு சொல்றாருல்லவா. முடிமேலே அஞ்சலி செய்வோர்கள் கரங்குய்வார் உண்மைகளும் கோண்களில் வெல்க சிறங்குய்வார் உங்களுக்கும் சிறுவும் கடல் வெல்க. சென்னையில் அஞ்சலி கூப்பினர் ஒருவார் திருவாகரம். சென்னையில் அஞ்சலி கூப்பினர். அதனாலே அப்படி அந்த அஞ்சலிக்கு அதிகம் போவர்னு சொல்றாங்க. அதுக்கு மேலே யார எந்த இடத்துல எப்படி கும்பிடணும்னு சொல்றாரு. குளத்திற்குவிகை என குறவருக்கு அன்பருக்கு உரத்திற்குவிகை உகந்து ஆச்சாரியனுக்கு வணக்கம் செய்யும் இடத்து இரண்டு கைகளையும் கூப்பி நெற்றியிலே அஞ்சலி பண்ணும். ஆச்சாரியனுக்கு நெற்றியிலே அஞ்சலி பண்ணும். சாதகர் முதலிய சிவபக்தர்களுக்கு வணக்கம் செய்யும் இடத்து மனமகிழ்ந்து மார்பிலே அஞ்சலி பண்ணுவர். விளங்குதா? சிவபக்தர்களுக்கு மார்பிலே, ஆச்சாரியருக்கு நெற்றியிலே. சிவபெருமானுக்கு தான் தலைக்கு மேல, மற்ற தேவர்களுக்கெல்லாம் நெற்றியிலே. அப்படி உன்னை வணங்கில் ஒருவரமது உள்ளுரையை நிர்மலனுக்கென்றேன் என யாராயினும் ஒருவர் உன்னை வணங்கும் போது இவ்வணக்க ஆன்மாவாகிய நமக்கன்று நம்மிடத்தில் இருக்க நிர்மலராகிய சிவபெருமானுக்கே யாம் என்று புத்தி பண்ணும். ஒருத்தர் உன்னை கும்பிட்டா இந்த வணக்கம் நமக்கல்ல, நமக்குள்ள இருக்கிற சிவபெருமானுக்கு இந்த வணக்கம் என்று எண்ணுவாயா. மற்றொருவர் நம்மை வணங்கும் பொழுது அவருள் நிற்குணனை பார்பறிந்து நீ. கையால மற்றொருவரை நீ வணங்கும் போது என்ன பண்றேன்னா, அவர்களுக்குள்ள இருக்கிற நிற்குணனை பார். மற்றவர்களை வணங்கும் போது இந்த வணக்கம் அவருக்குள்ள இருக்கிற சிவபெருமானுக்கு என்று எண்ணுவாயா. உன்னை வணங்கும் போது ஒருத்தர் நமக்குள்ள இருக்கிற சிவபெருமானுக்கு என்று எண்ணுவாயா. எல்லாம் அங்கதான் போய் சேரும், இங்க எல்லாம் சிவபெருமானத்தான் போய் சேரும். மற்ற எந்த தெய்வங்களை வணங்கினாலும் அந்த வணக்கம் பூரா சிவபெருமானத்தான் போய் சேரும். யாதொரு தெய்வம் கொண்டு அத்தையும் ஆகியாங்கன்னு சொல்ற மாதிரி யாரு எந்த வணக்கம் செய்தாலும் அது எல்லாம் சிவபெருமானத்தான் போய் சேரும். யாதொரு பொருளை யாவர் இறைஞ்சினும் அது போய் முக்கன ஆதியே அடையும் அம்மா கந்தபுராணம். யாதொரு பொருளை யாவர் இறைஞ்சினும் எந்த தெய்வத்தை எங்க கும்பிட்டாலும் அந்த கும்பிடெல்லாம் சிவபெருமானத்தான் சேரும். வேற உயிர் இருக்கவங்களுக்கு அது கிடையவே கிடையாது. கும்பிடுறதே உங்களுக்கு தத்துவம் தானே. இப்படி ரெண்டு கையும் கும்பிடுறோம் அல்லவா, இந்த ரெண்டு கையும் கும்பிடுறதுல வலது கை சிவம், இடது கை ஆன்மா. இப்படி இல்லாம உன்னோடு நான் சேர வேணும். நீ வேறனாது இருக்க, நான் வேறனாது இருக்க, நேராக வாழ்வதற்கு நறுகூற என்பதை இந்த வணக்கம். இது பெரிய தத்துவம், வெளியில யாருக்கும் தெரியாது. இது கும்பிடுறது, இது ஆன்மாங்கிறது நல்லா புரியுதா? இது ஆன்மா தாழ்ந்தது, இது உயர்ந்தது. வலப்பக்கத்துக்கு இடப்பக்கத்துக்கு வித்தியாசம் தெரியுதா? வலப்பக்கம் உயர்ந்த இடம், இடப்பக்கம் தாழ்ந்த இடம். அதனாலதான் வந்து மகாவிஷ்ணு செவருமான வலப்பக்கத்துல வச்சிருக்காரா, செவருமான மகாவிஷ்ணு வலது பக்கத்துல வச்சிருக்காரு. பறைதங்கு கடையானை வளர்த்தே வைத்து விளங்குதில்லம்மா. அதனாலே வந்து இப்படி இரண்டு கைகளும் சேருவது சிவான்மாவும் பரமான்மாவும் சேர வேணும் என்கின்ற குறிப்பை உணர்த்துவது, குறிப்பை உடைய. சரி, எவ்வுயிரும் நீங்காது உறையும் இறை சிவன் என்று எவ்வுயிருக்கு அன்பாயிரு. இது எப்படி சொல்வாருன்னா, சிவபெருமான் எல்லா உயிர்களிலையும் இருக்கிறார். எல்லா உயிர்களிலும் சிவபெருமான் இருப்பதனாலே எல்லா உயிரிடத்திலேயும் அன்பாக இருக்கு, எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கு. என்ன காரணம், எல்லாத்தையும் சிவபெருமான் இருப்பதனால எல்லா இடத்திலையும் அன்பை செலுத்து. யாரையும் சத்ருவாக என்னாது, யாரையும் தீய வார்த்தை பேசாது, எல்லாரையும் நேசி, எல்லாரையும் விசுவாசி, எல்லாரையும் நேசி. என்ன காரணம் என்றால், நேயத்தாலதான் சௌர்வான் இருக்கிறான். நேயத்துலதான் நேயம்னாலும் அன்புனாலும் நேசம்னாலும் ஒண்ணுதான். நேசம் என்றாலும் நேசம்னாலும் அன்புனாலும் நேயம் நேசம்னாலும் அன்புனாலும் நேயம்னாலும் ஒண்ணுதான். அதுலதான் சௌர்வான் இருக்கிறார். நேயத்தே நின்ற நிமல நடி போச்சு, அன்புலே சிவம் இருக்கிறாரு, நேயத்திலே சிவன் இருக்கிறார். நேயம் என்றாலும் அன்பு என்றாலும் நேயத்தை நின்ற, அதனால இந்த எல்லா இடத்திலயும் அன்பாக இருக்க முடிஞ்சவர்களையும் பழகிக்கணும், முடிஞ்சவர்களையும் பழகிக்கணும். யாரையும் நம்மள வையறவன கூட வையக்கூடாது, வையறவன கூட வையக்கூடாது. முடிஞ்ச வரையில அந்த மாதிரி அது பெரிய உயர்ந்த வழக்கம், அது உயர்ந்த வழக்கம். சாதாரணமா எல்லாத்துக்கும் வராது, சாதாரணம் எல்லாத்துக்கும் வராது. அது மிக உயர்ந்த வழக்கம். அன்பாக இருத்தல், இனிமையாக பேசுதல், வயதாரையும் வாழ்த்துதல், அது பெரிய உயர்ந்த குணம். அது மாதிரி பழகிக்க வரும். பெரியோர்கள் முன் பேசும் முறையை உணர்த்துகின்றார். பெரியோர்கள் முன்னாரே எப்படி பேசணும்னு ஒரு முறை இருக்கு. பெரியோர்களுக்கு முன்னாரே எப்படி பேசணுங்கிறது. அதனால வந்து பேச தெரிஞ்சா பேசணும், பேச தெரியாம தான் பேசாம இருக்கணும். திருவள்ளுவர் என்ன பண்ணாரு, படிக்காதவே ரொம்ப நல்லவே பண்ணாரு. என்ன சாமி, படிச்சாதான் நல்லவனிக்கு, படிக்காத நல்லவனிக்கு. கற்றாருக்கு முன்னாலே பேசாம இருந்தான் நடிச்ச நல்லவன். கற்றவர்களுக்கு முன்னாலே அது என்ன பவர் உள்ளது, கல்லாதவரும் நனி நல்ல கற்றாருமும் சொல்லாதிருக்க போயிருந்தார். கற்றவர்களுக்கு முன்னாலே கல்லாதவன் பேசாம இருக்கிறது நல்லது. கல்லாதான் உப்பம் கழிய நன்றாயினும் கொல்லார் அறிவுடையார் என்பதும் இருக்கிறது. அதனாலே அது வேற, அது வேற கருத்து. இந்த கருத்து எப்படின்னா, கல்லாதவர்களுக்கு முன்னாலே வந்து கற்றவர்களுக்கு முன்னாலே கல்லாதவன் பேசாம இருக்கிறது நல்லது. சரி, என்ன பேச தெரியாம பேசுவேன். அவங்க நல்ல கருத்தை சொல்றது கூட அவங்க அடக்கிக்குவாங்க, இவன்கிட்ட பேசப்படாதான்னு அவங்க பேசாம இருக்குவாங்க. அதனாலே வந்து பெரியவர்களுக்கு முன்னால புதர்க்கம் பேசப்படாது. புதர்க்க உரை கூறேன் குணத்தார் முன் என்றும் இதற்கம் விரும்பி உடம்பு. ஆச்சாரியனுடைய பெரியோர்களுக்கு முன்னே ஒரு காலமும் ஒழுங்கில்லாத தர்க்க வார்த்தைகளை பேசாது. ஆச்சாரிய முறை பெரியவர்களுக்கு முன்னாலே ஒழுங்கில்லாத தர்க்க வார்த்தைகளை பேசாது. உண்மைக்குள்ள ஆராய்தற்குரிய தர்க்க வார்த்தைகளை விரும்பி பேசு. உண்மைக்குள்ள ஆராய்தற்குரிய, இப்ப கற்றவர்களுக்கு முன்னாலே சந்தேகம் தீர வேணும்னா அதுக்கு தகுந்தாற் போல பேசுறது. இதுக்கு எப்படி சாமி, நீங்க இப்படி சொல்றீங்களே, இது இப்படி இருக்குது அப்படின்னு கேட்கலாம். வலது கையினால ஏதோ பண்ணிக்கணும், இடது கையினால திண்டப்படாது. அது ஸ்நானம் பண்ணும்போது வேற, ஸ்நானம் பண்ணும்போது வேற. மற்றைய காலங்களில் இப்ப சோப்பு போடுறோம், சோப்பு போட்டா என்ன பண்றது, ஒரு கையினாலையும் கூட தேய்ச்சிக்கலாம், அதனாலையும் தப்பு இல்லை. இருந்தாலும் இடது கையும் அந்த சமயத்துக்கு நம்ம உபயோகிக்க முடியாதான் இருக்கு. செய்யறது எல்லாம் தீண்டாதேங்கிறது இந்த கையினால இப்படி எடுக்கப்படாதுன்னு அர்த்தம். இந்த கையினால எடுக்கப்படாதுன்னு அர்த்தம். எடுத்து இப்படித்தான் இந்த கையில பிடிச்ச நம்ம வஸ்திரத்தை அவுத்தாகணும், வஸ்திரத்தை சுத்தி ஆகணும், எல்லாம் ஆகும். அப்போது நீங்க என்ன ஆகிவிடுறீங்கன்னா, நீங்க தான் முன்னே சகலீகரணம் பண்ணிருக்கீங்க. அதுக்குதான் அங்கநியாசம் கர்ணநியாசம் பண்றது. அதுக்குதான் சிவத்தை பதித்து வைத்துக் கொண்டு அப்போது உனக்கு இந்த குற்றம் எல்லாம் கிடையாது. இது சாதாக்காரங்கள் இல்லை, விளங்குதா? அதனால நீங்க கர்ணநியாசம் அங்கநியாசம் பண்ணிக்கிட்டு தான் நீங்க பூஜைக்கு போறீங்க. அப்போது எல்லாம் சிவத்தை பதிச்சு பதிய வச்சிருக்கீங்க. நியாசம்னா பதித்தல், நியாசம் என்றால் பதித்தல். சிவாசனாய நமகா சிவமூர்த்தைய நம் இந்த கையில தானே பதிக்கிறோம். ஈசான மூர்த்தாய நமகா தத்புருஷ பக்தராய நமகா. அதுக்குத்தான் நீங்க சகலீகரணமே. சகலீகரணம் அவசியமானது, அது இல்லைன்னா பூஜையே பண்றதுல அர்த்தம் இல்லை, தப்பு. ஆகையினாலே இப்படி பல முறைகளை சொல்றாரு. அதுக்கு மேலே இனிமேல் போஷணத்தை பத்தி எல்லாம் சொல்லுகிறாரு. இவைகள் எல்லாம் நன்றாக தெரிந்து கொண்டு இயன்றவர்களும் நன்றாக அரட்டிக்க போகணும். அதனால நமக்கு சிவபெருமானுடைய திருவருள் நமக்கு நிறைய கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நம்ம பார்வதி பதே வரியார் கருங்கண்மாதர் மகவாதை தொந்த மதுவாயி
உலகம் எல்லாம் நம்ம பார்வதி பதே.